கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை இரட்சகரின் விசேஷமான அந்த ஈடுபலியை தந்து நமக்காக மறித்த நமது அருமை இரட்சகர் அவருடைய விசேஷமான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் பெருக கடவது என்ற வாழ்த்துதல்களோடு கூட இன்றைய நாளிலே தேவன் நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த பாஸ்ஓவர் சப்ஜெக்ட், சகோதரர் சொன்னது போல யார் பெரியவன் என்ற தலைப்பிலே நாம் இன்னைக்கு சிறிது தியானம் செய்யலாம். ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதலை நாம் வருடா வருடம் அதை அனுசரிச்சுட்டு வருகிறோம். அது எதற்காக நாம் அந்த மாதிரி பண்றோம்? கர்த்தருடைய கட்டளை. ஆனா அந்த கட்டளையில நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஜீவன். ஆனா எதற்காக நம்மளுக்கு வருஷ வருஷம் அந்த மாதிரி பாஸ் ஓவர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்கிறோம்னா, நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் வருஷம் வருஷம் என்ன ஆகணும்? அவருடைய சாயலுக்கு ஒத்ததாக வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் அதை நாம் வளர்த்துக் கொள்ளணும். சோ அதுக்கு என்ன தேவைனா, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற சில விஷயங்கள் தான் தேவைப்படுது. சோ அதான் இந்த கிட்டத்தட்ட நம்ம இந்த 3 மாதங்களாக நாம நிறைய சகோதரர்கள் மூலம் தேவனுடைய கிருபையின்படி நாம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதே போல நம்முடைய வளர்ச்சியை கூட சகோதரர் மத்தியிலே அதை நாம வளர்த்துக்கொண்டு அதை காட்டிக்கொண்டு வருகிறோம். சோ இன்னும் அதிகமான இந்த மாதிரி சத்தியங்கள் நம்ம கேட்கும் பொழுதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற அந்த சாயலுக்கு நம்மை நாமே வளர்த்துக் கொள்ள முடியும். சோ அதற்கு ஈடாகத்தான் இந்த ஒரு சத்தியத்தை நாம் இங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த ஒரு சம்பவம் யார் பெரியவன் சீஷர்கள் மத்தியில எழும்பினது எந்த காலகட்டத்திலையும் பார்க்கிறோம். ஆமாங்க, அதாவது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை அங்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க போய் அந்த ஒரு பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ணுங்க, அதுல நாம வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றார். அதே மாதிரி சீஷர்களுக்கு கூட அதே மாதிரி அதை ஆயத்தம் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு அந்த பந்தி நடக்குது. அந்த பந்தியில புளிப்பில்லாத அப்பம், திராட்சை ரசம் பகிர்ந்தளிக்கப்படுது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த 12 அப்போஸ்தலர்கள் கூட பங்கு பெறுகிறார்கள் சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் பார்க்கும்பொழுது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு என்ன பண்ண போறார், பிரிந்து போக போகிறார் இல்லைங்களா. அப்ப அப்படிங்கிற ஒரு அந்த துயரமான ஒரு சூழ்நிலையில சீஷர்கள் அங்க இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களில் ஒருவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறாங்க. அப்போ சீஷர்கள் மத்தியில அது ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. யாரு காட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே என்ன பண்றாங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க, நானா நீயா, நீயா நானா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு மனப்ப அபிப்பிராயம் என்னன்னா, நானா இருக்க முடியாது, அவரா இருக்கலாம். இல்ல, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் பேதுரு, அவர் வயசுல பெருசோ, அவரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. இப்படியே அவங்க மனசுல அந்த அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பேச்சு எந்த மாதிரி மாறுதுன்னா, அப்போ நாம அந்த மாதிரி இல்லைனா அவங்களை காட்டில நானு பெரியவனா இருப்பேனா, நான் அந்த மாதிரி காட்டி கொடுக்கற மனுஷன் இல்ல, அப்போ நான் வந்து ஒரு பெரியவனா, அப்ப நம்மள யாரு பெரியவன் அப்படிங்கிற பேச்சு அங்க எழுது. பாருங்க, இதுக்கு ஒரு ஆதார வசனமாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22:24.
அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று.
ஆமா, அப்ப தங்களுக்குள் யார் பெரியவன் என்ற வாக்குவாதம், ஒரு சண்டையே அங்க நடக்குது. அப்போ நான் வந்து காட்டி கொடுக்க போறது இல்லனா நான் பெரியவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல நான் தான் பெரியவன். அப்ப இந்த மாதிரி அங்க இது ஏற்கனவே நடந்த சம்பவம். பாருங்க, இது வந்து மத்தேயு 18:1 கூட நம்ம வாசிச்சிடலாம்.
அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள்.
பாருங்க, அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி சீஷர்கள் மத்தியில எழும்பினதான் நம்ம பாக்குறோம். ஆனா இது ஒரு நியாயமான கேள்வியா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடம் இவங்க கேட்டது? எப்படிதான் அவர் மரிக்க போறார், அவருடைய ராஜ்யம் அதுக்கு பிற்பாடு ஸ்தாபனமாக போகுது, அப்படி இருக்கும்போது நாமளும் அவர் கூட தான் இருப்போம், அப்ப நம்மளுக்கு என்ன ஏதாவது என்ன போஸ்டிங் அவர் தருவார் அவர் கூட இருக்கும்போது ராஜ்யத்தில் இருக்கும்போது? அந்த மாதிரி ஒரு நினைப்புல சீஷர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் கேட்ட பல காரியங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார், பதில் சொல்லியிருக்கார். ஆனா இந்த கேள்விக்கு அவர் வந்து பதில் அங்க சொல்லவில்லைன்னு சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். ஏன்னா ராஜ்யத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இவங்க கேட்கிறாங்க. அப்போதான் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அங்க வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். லூக்கா 9:46.
பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருக்கிறான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று.
ஆமா, அப்போ இந்த ஒரு கேள்வி எதன் மூலம் அவங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஒரு குணாதிசயம் அவங்ககிட்ட இருந்ததுனா இது வந்திருக்கும், மேட்டிமை. கரெக்ட், மேட்டிமை மற்றும் போட்டி மனப்பான்மை அவங்க கிட்ட எழுந்தது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க மத்தியில எழும்பி வந்ததா சொல்லி நம்ம பாக்குறோம், அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா எப்போ கர்த்தராய் ஆண்டவர் சீஷர்களை என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரோ அப்ப வந்துடுறாங்க, எல்லாரும் வந்து அவர் கூடவே போறாங்க, அவர் கூட உதவி செய்யறாங்க, அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அவங்க கூட இவங்க உறவாடிட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட தங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் அவங்க செய்யறாங்க. கடைசியா அந்த முடிவு காலம் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இனிமேல் இவர் நம்ம வீட்டு போறாரு. போகும்போது என்ன நினைப்பு அவங்களுக்கு வந்துச்சுன்னா, இப்பவே கேட்டாதான் நம்மளுக்கு அந்த பதில் கிடைக்கும், ஏன்னா இறந்துட்டார்னு மறுபடியும் நம்ம அது கேட்க முடியும் சொல்லி அப்ப கேக்குறாங்க. அந்த சமயத்துலதான் தங்களில் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எங்க கேக்குறதா நம்ம பாக்குறோம் அன்பானவர்களே. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அதாவது அவங்களே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்லையும் யூத ஜனங்களிலும் இந்த 12 பேரை மாத்திரம் கர்த்தர் செலக்ட் பண்ணிருக்கிறார். இந்த ஒரு அழைப்பே அவங்களுக்கு என்னது, ஒரு பெரிய பரிசு. ஆனா அது அவங்களுக்கு எண்ணத்துல வரல. அப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட தேவன் நம்மளுக்கு அழைக்கிற அந்த அழைப்பை வந்து பெருசா நினைக்காம, தேவன் நம்மளுக்கு அது தரலையே இது தரலையே, இந்த வாய்ப்பு அந்த பிரதருக்கு போயிடுச்சு நமக்கு வரலையே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், முறுமுறுக்கிறோம். அப்போ இந்த சபை அங்கங்களாக அழைக்கப்பட்ட அழைப்பே ஒரு பெரிய அழைப்பு, அதை சீஷர்கள் அங்க மறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மத்தியில கூட இந்த மாதிரி ஒரு சஞ்சலப்பு அங்க ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்போ இதை வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புறதில்லை, அதனால தான் அவருக்கு இதுக்கான பதில் கூட அங்க சொல்லுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ சீஷர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு கர்த்தருடைய பதில் அங்க இல்ல. ஆனா என்னதான் சொன்னார் அவருக்கு, நம்ம பேரை சொல்லிடுவாரோ அல்லது இவர் பேரை சொல்லிடுவாரோ அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா ஏமாந்துதான் போயிருப்பாங்க. ஏன்னா யார் பேரையும் அவரு குறிப்பிட்டு அங்க சொல்லலன்னு சொல்லி நம்ம அங்க பாக்கணும். ஆனா இந்த ஒரு சம்பவத்தை பயன்படுத்தி அவருக்கு சில பாடங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அது என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 16:25 நம்ம வாசிக்கலாம்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான்.
பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு அருமையான வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னதான் நம்ம நம்மளை காத்துக்கொள்ளணும் நினைச்சிட்டு போனோம்னா தேவன் அதை அப்படியே எடுத்துடுறாரு. தன் ஜீவனை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பானையில் நம்ம ஓடணும்னா அது அங்க எடுத்துக்கொள்வார். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் தான் என்ன பண்ணுவான்,
காத்துக்கொள்வான்,
அதை கண்டடைவான். அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம். அப்போ இது வேதாகமத்தில் பதியப்பட்டிருக்கிற ஒரு உண்மையான சத்தியம், சிறந்த ஒரு சத்தியமாக இங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அன்பானவர்களே. அதே மாதிரி நம்ம ஜீவனை பற்றி கொள்ள தகுந்ததாக ஓடணும்னா அதை நம்ம எழுந்திருவோம், அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வெகுமதிகள் இல்லைங்களா, அழியாமை என்னென்னமோ சொல்லலாம், அந்த வெகுமதிகள் கூட நம்ம கிடைக்க பெறாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கும். அதனால்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவர்களில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு அதை மட்டும் அவங்களுக்கு குறிப்பிடாமல் அவர்கள் மேன்மையான இடத்தை பெறுவதற்கான இந்த ஒரு படிப்பினையை அவர்களுக்கு தரார். அப்ப அது என்ன படிப்பினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனத்தாழ்மை சொல்றார். மனத்தாழ்மை மற்றும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல், இதுதான் முக்கியமாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது இருந்தா என்ன பண்ணலாம், ஒருத்தன் அந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்வான், தன் ஜீவனை கூட காத்துக்கொள்வான். மனத்தாழ்மையோடு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும். சோ அந்த நாளத்தான் பாக்குறோம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த மனத்தாழ்மை இருந்ததுனாலதான் சீசர்களுடைய கால்களை கூட என்ன பண்றார், கழுவுறார். மேசியாவாக வரப்போகிறார், ராஜ்யத்தின் ஒரு அரசர், இதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கல. சோ அந்த இடத்துல தம்முடைய சீஷர்களுக்கு இறங்கி தங்களுடைய பாதத்தை தொட்டு என்ன பண்றாரு, அவரு கழுவி விடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் மனத்தாழ்மை, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்ப சீஷர்கள் எங்க போனாலும் இதை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அதாவது மார்க்கு 9:33-35 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம்.
அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை
போதும். அப்போ எதை குறித்து அவர்கள் தர்க்கம் பண்ணினார்கள்,
யார்
பெரியவன் 12. ஆனா அங்க வந்து கர்த்தருடைய பதில் என்னவா இருக்குது, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையவனாகவும் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஊழியக்காரனாகவும் இருக்கணும். அப்ப இருந்தா தான் அவன் எஜமானாக ஆக முடியும் சொல்லி பார்க்கும். இன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி இருக்காருனா அவர்கிட்ட போய் கேட்டவனா என்ன சொல்றாரு, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய முதலாளியா நீங்க அப்படின்னா, நான் கூட அந்த எச்சியலை எடுத்தேன் அப்படி சொல்லுவார். அப்ப ஆரம்பத்தில் அவர் எச்சியலை எடுத்ததுனால தான் அவர் இன்னைக்கு ஹோட்டலுக்கு முதலாளியா இருக்கிறார். அந்த மாதிரி தான் எவன் முதல்வனா இருக்க விரும்புறானோ அவன் கடைசியா இருந்து வரணும் சொல்றார். அந்த ஒரு தாழ்மையை அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு கர்த்தராக இயேசு அங்க விரும்பினான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்போ தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனத்தாழ்மையையும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் அந்த மனப்பான்மையும் நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும், அதுல தான் நீங்க உங்களுடைய கவனம் இருக்க வேணும்னு சொல்லி அங்க படிப்பினையாக சீஷர்களுக்கு போதித்து வருகிறார். ஆனா சீஷர்களுக்கு இது புரியவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க எப்படி எந்த சீட் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல தான் போயிட்டு இருந்ததா சொல்லி பார்க்கும். ஆனா அப்பொழுது அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல. ஆனா இன்னைக்கு நம்ம அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு வருகிறோம், நம்ம உணர்ந்து அதன்படி நடக்கிறோமோ என்று நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எனக்கு இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த மாதிரி ஒரு சிந்தை சீசர்கள் மத்தியில அங்க இல்லைன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ யாக்கோபு மற்றும் யோவான் அவங்க என்ன சொல்றாங்க வாசிக்கலாம் நீங்க, மார்க்கு 10:37 வாசிங்க.
அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள்.
அந்த ராஜ்யத்துல என்ன சொல்றாங்க, என்ன கேக்குறாங்க கர்த்தர்கிட்ட, ஒருத்தர் உங்களது வலது பாரிசத்திலும் இன்னொருத்தர் இடது பாரிசத்திலும் இருக்கிறதுக்கு நீங்க தான் அருள் செய்ய வேண்டும். பாருங்க அப்பவே கன்ஃபார்ம் பண்றாங்க நம்ம எந்த இடம்னு சொல்லி. அந்த மாதிரி கேக்குறாங்க, இது யார் யார் கேக்குறா, யாக்கோபும் யோவானும். ஆனா மத்த பத்து பேரும் இதை கேட்கும் போது எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? எரிச்சல் அடையறாங்க. 41 வசனம் வாசிங்க.
மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சல் ஆனார்கள்.
பாத்தீங்களா, அப்ப என்ன மாதிரி குணாதிசயம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதனாலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவங்க கிட்ட சொன்னோம்னா இன்னும் ரொம்ப கூச்சல் குழப்பம் சண்டை போட்டுருவாங்கன்னு சொல்லி அவருக்கு இந்த படிப்பினையை அங்க கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அதே மாதிரி அங்க வாக்குவாதம் பண்றாங்க. அதாவது ராஜ்யத்தில் யாக்கோபும் யோவானும் மேன்மையான இடத்தை அவர்கள் அடைவார்கள் எண்ணினாங்க. ஆனா இந்த அதிகாரத்தில் அங்க சண்டை போடதா நம்ம வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதற்கான சரியான ஒரு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பத்து பேர் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாங்க. இல்லைன்னா கர்த்தராகிய ஆண்டவர் அதற்கான சோர்ஸ் எடுத்திருப்பார். ஆனா உடனே இந்த பத்து பேர் எரிச்சல் அடைந்தார்கள் சொல்லி நம்ம அங்க பார்க்கணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் மனத்தாழ்மையை குறித்த ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மார்க் 10:43 வசனம்.
உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது.
உங்களுக்குள்ளே அப்படி எப்படி மேட்டிமையோ அல்லது போட்டி போறாமையோ இருக்கலாகாது.
உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன்.
பணிவிடைக்காரன் சர்வன்ட் சொல்றாரு. அடுத்த
உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன்.
பாருங்க, அப்ப உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன்
எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க
ஊழியக்காரன் யாரு?
சர்வன்ட், வேலைக்காரன்.
வேலைக்காரன், அப்ப வேலைக்காரன்னா ஊழியக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இங்க வந்து மொழிபெயர்ப்பு சரியாக வரல. நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா, அதாவது என்ஐவில வாசிங்க, மார்க் 10:43. அடுத்த வசனம். ஸ்லேவ் சொல்றார் இல்லீங்களா? நீங்க ஒரு தடவை பண்ணீங்க. மஸ்ட் பி ஸ்லேவ் ஆஃப் ஆல். ஸ்லேவ்னா அடிமை. அடிமைன்னு தான் இங்க வந்திருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப ஊழியக்காரன் வேற, அடிமைங்கிறது வேற. ஊழியக்காரன் என்னங்க? நம்மளாம் இப்ப இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறோம். இப்ப நாமெல்லாம் ஊழியக்காரர்கள். குறிப்பிட்ட டைம் ஒரு 9 டியூட்டியா கரெக்டா அங்க போறோம். மறுபடியும் ஒரு நைட் ஒரு 7-8 திரும்பி வந்துடும். குறிப்பிட்ட பிக்ஸட் டைம்ல தான் அவங்களுடைய ஒர்க் இருக்கும். அது ஊழியக்காரர்கள். ஆனா அடிமை எப்படி இருப்பாங்க?
எப்போதுமே
அவ்வளவுதான். அடிமைன்னு ஒருத்தர் போயிட்டாருனா சாகுற வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட வேலை செய்ய முடியாது. சொல்ற வேலை தான் செய்யணும். சாகுற வரைக்கும் அங்கே இருக்கணும். அப்போ ஒருவன் முதல்வன் முதல்லாமானவன் என்ன மாதிரி சொல்றாரு அவரு? ஆவிக்குரிய வகையில பார்த்தா ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அல்லது அழியாமையை பெற்றுக் கொள்ள வேண்டும்னா அவன் அடிமை. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் கட்டுண்டவனாய் நான் இருந்தேன் சொல்றாரு. கட்டுண்டு இருக்கிறது, அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு கைதி மாதிரி அந்த 4 சோத்துக்குள்ளதான் இருப்பாங்க அவங்க. அதுக்கு என்ன செஞ்சாலும் அதுக்குள்ளேதான் அவங்க செய்யணும். அதுதான் அந்த அடிமை. அப்போ ஒருவன் முதலாமானவனுக்கு விரும்பினால் அவன் எல்லாருக்கும் அடிமையா இருக்க கடவன். இந்த ஒரு படிப்பினை தான் என்ன பண்றாருன்னா சீஷர்களுக்கு அவர் அங்க கற்பிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம் அன்பானவர்களே. அப்ப அடிமை அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு எல்லாரும் தவறா நினைச்சுக்கிறாங்க. அடிமைனா ஒரு மனுஷனுடைய மதிப்பு தன்மையை குறைவாக, இன்னைக்கு உலகத்தின் மத்தியில் அப்படிதான் அடிமைனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவன் வேஸ்ட், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது அப்படி பாக்குறாங்க. ஆனா கர்த்தராக பார்வைக்கு நம்ம இப்படிதான் இருக்கணும். அடிமையாக தான் இருக்கணும் சொல்லி அவர் அங்க விரும்புறான்னு சொல்லி பாக்குறோம் அன்பான சகோதரர்கள். அப்ப மனிதனுடைய தன்மையை குறைத்து மதிப்பிடுவது தான் இந்த அடிமைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த அடிமை இன்னைக்கு உலக ஜனங்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி தான் என்ன பண்ணும், வேலை செய்யணும். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம் அவர் நினைச்சாதான் என்ன பண்ணுவாரு, ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு உலகம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இந்த அடிமையானவர்கள் இப்ப ரோம பேரரசின் காலத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து அடிமைகளுக்கு கூட சில ஃப்ரீனஸ் கொடுக்கறாங்க, ஆனா அந்த காலத்துல அடிமைனா முடிஞ்சது அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி ரோம காலத்தில் இருக்கக்கூடிய பேரரசர்கள் அடிமைகளுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியை தந்துதான் அங்க வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த சீஷர்கள் கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலையில தான் இருக்கணும், அடிமை சூழ்நிலை. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தம் யாரையும் பார்க்க முடியாது, நினைச்ச நேரத்தில் இவருக்கு இஷ்டப்பட்ட முறையில் வாழ முடியாது, தன் எஜமான் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சு ஆகணும். அதுதான் அந்த எஜமான் சொல்றது இவருக்கு வந்து பிடிக்காத விஷயமா இருக்கலாம், இருந்தாலும் அதையும் கூட என்ன பண்ணணும், செஞ்சுதான் ஆகணும். அதுதான் அடிமை. சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நாம யாருக்கு அடிமையாக இருக்கணும், கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அடிமைப்பட்டவர்களாக, அந்த கட்டுண்டவர்களாக, எப்படி பவுல் சொன்னாரோ அந்த ஒரு கட்டுக்குள்ள இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது தான் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ நம்ம கிட்ட ஒரு வேலைக்காரர் இருந்தார்னா, நம்ம கிட்ட ஒரு தோட்டம் இருக்குன்னு வைங்க, அந்த தோட்டத்தில் போய் அவர் நல்லா வேலை செய்யறார், வேலை செஞ்சு டயர்டாகி வர்றாரு. ஆனா நாம வந்து யாரு, எஜமான், அவரு வேலைக்காரர். அவர் வரும்போது நாம என்ன பண்ணுவோம், ஓ ரொம்ப டயர்டா வர்றீங்க, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எஜமான் நாமோ இப்ப என்ன சொல்லுவோம், சரி வந்துட்டியா வா, முதல்ல எனக்கு சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணும், எனக்கு நீ உபசரிக்கணும், உபசரிச்சுட்டு அப்புறம் நீ என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கோ. அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஓ இவ்வளவு ஹெல்ப் நீ எனக்கு பண்ணிருக்கிற, உனக்கு நான் ஏதாவது ஒரு பிரைஸ் கிஃப்ட் தரலாமா அப்படி சொல்லி அவங்க கொடுப்போம் வேணாமோ, இல்ல அவர் தான் கேட்பாரா, முடியாது. பாருங்க இதை குறித்து கர்த்தர் ஆண்டவர் சொல்றார் லூக்கா 17வது அதிகாரம் 7-10.
உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ,
அவனுக்கு சொல்வானோ அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்ல மாட்டார். அப்புறம்
நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய்,
நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணும், எனக்கு
ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா,
அவனுக்கு சொல்வான் அல்லவா. அப்ப சொல்வான், அப்படிதான் அவன் சொல்லுவான். அடுத்து வசனம்,
தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ, அப்படி செய்ய மாட்டானே,
அப்படி செய்ய மாட்டானே. அப்புறம்
அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள்.
இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியவர்களாக அங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க என்ன வேலை எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதை செஞ்சிட்டோம், அது மாத்திரம் தான் சொல்லுங்க, செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படிலாம் கேட்க முடியாது. உங்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மாத்திரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சோ அந்த மாதிரி இங்க தெளிவாக இந்த ஒரு உண்மையில அவர் சொல்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அடிமையானவன் அவனுக்கு வந்து லீவெல்லாம் இருக்குமா? இப்ப ஊழியக்காரன நம்மளுக்கு சண்டேயான லீவு இல்ல சாட்டர்டேயான லீவு தராங்க, ஆனா அடிமையானவனுக்கு லீவ் கிடையாது. அதே மாதிரி இங்க ஒரு 8 மணி நேரம் தான் வேலை வரும் ஊழியக்காரருக்கு. அடிமையானவங்க நினைச்சா கூப்பிட்டா வேலை செஞ்சே ஆகணும், 24 மணி நேரம் வேலை செய்யணும், ஓய்வு கிடையாது, லீவ் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ரெஸ்ட் இல்லாம நம்ம ஊழியர்களை செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம எந்த வித விசேஷமான ஒரு பரிசையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை இப்போதைக்கு. ஏன்னா இது நம்ம மேல விழுந்த
கடமை.
கடமை உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடமையை செய்
பலனை எதிர்பார்க்க.
அது நம்மளுக்கு கூட பொருந்தும். அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சிடணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கிறாருங்கிறது அவர் நம்மளுக்கு வாக்குறுதிகள் நிறைய தந்திருக்கார். ஆனா அது நம்ம எதிர்பார்க்க கூடாது, கடமையை செய்து முடிக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்படி அவன் செய்யவில்லைனா, ஒரு அடிமை தன் எஜமான் சொல்றபடி செய்யலனா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ரொம்ப டேஞ்சர். ஒன்னு கொலை பண்ணி போட்டுருவாரு, ஆனா அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? செஞ்சுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த அடிமையானவன் அங்க இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். நாம செய்யற எல்லா வேலைக்கும் ஒரு மதிப்பு ஒரு மரியாதை வந்து எதிர்பார்க்கிறவர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா அதற்கெல்லாம் புது சிருஷ்டிகளாக நமக்கு அந்த ஒரு அனுமதி இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்கள். நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய எஜமான் அவரை மாத்திரம் என்ன பண்ணணும்? சேவிக்க வேண்டும் சொல்றார். அப்படியே சேவிச்சாலும் கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்? அவர்கிட்ட சொல்லும் போது நாங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். என்னதான் கடமையை நிறைவேற்றி முடிச்சா கூட நம்ம என்னதான் சொல்லணும்னு சொல்றாரு? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். மறுபடியும்
நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு.
யாவற்றையும் செய்து முடித்த பின்பு என்ன சொல்றாங்க? செஞ்சிட்டோம் அப்படி சொல்றது இல்ல, என்ன சொல்றாங்க?
செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம்
என்று சொல்லுங்கள் சொல்றாரா? கட்டளையே சொல்றார், நீங்க இப்படிதான் சொல்லுங்க. அப்ப அப்பிரயோஜனமான என்னதான் நம்ம 100% நம்மளுடைய கடமை செய்து முடிச்சிட்டாலும் அவர் பார்வைக்கு நாம அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களா இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சீஷர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவங்க கூடயே போறாங்க, அவர் செய்யற வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறாங்க. இருந்தாலும் அவருடைய வளர்ச்சி அங்க பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவருடைய மெச்சூரிட்டி லெவலே அவங்க அடையாம இருந்தாங்கன்னு சொல்லி பாக்கிறோம். அறியாமையிலே அவங்க வந்தாங்க. இது வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக அங்க இருந்தது. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் தங்களுடைய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு கீழ்படியாம சில தவறுகள் அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க, அதாவது தவறிக்கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். எஜமான் மற்றும் ஊழியக்காரன், அதாவது எஜமான் மற்றும் அடிமை, இவங்களுக்குள்ள உறவு நம்ம லிட்டரலா பார்க்கும்போது சில காரியங்கள் ரொம்ப கஷ்டமாக இங்க இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அடிமைகளாக இருப்பவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அந்த ஒரு வாய்ப்பை நினைத்து பார்க்க வேண்டும் சொல்றாங்க. பெரிய வாய்ப்பு. அப்போ இந்த வாய்ப்புக்குள்ள நமக்கு தேவன் என்ன செஞ்சு செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம்? செஞ்சு முடிச்சா போதும், அதை மாத்திரம் நீங்க செய்து முடிங்க அப்படி சொல்றாரு. அப்போ நம்மளுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி தான் சோதனை தருவார். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தான் நமக்கு அவர் கட்டளையிடுவார்னு சொல்லி பாக்கிறோம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா முறுமுறுக்கிறோம். அவருக்கு அந்த வாய்ப்பு, இவருக்கு இந்த வாய்ப்பு, நமக்கே அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லாருக்கும் அவங்களுடைய திராணிக்கு தகுந்த வாய்ப்புகள் தேவன் தரார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்ம புரிஞ்சிட்டோம்னா அதை மாத்திரம் நிறைவேற்றினாவே போதும், நம்ம சபையில் ஒரு அங்கத்தினராக முடியும் அப்படி சொல்லி இங்க தேவன் அங்க சொல்றான்னு சொல்லி பாக்குறோம் அன்பானவர்களே. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம் நாமோ. லூக்கா 12:37.
எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாருங்க, இன்னைக்கு நம்முடைய எஜமான் எப்படிப்பட்ட எஜமானாக இருக்கிறார்? இம்மை வாழ்வில் பாட்டு கூட பாடணுமே, இம்மை வாழ்வில் கிருபை தருபவர். அப்போ நம்மளுக்கு விஷயம் இவ்வளவு விசேஷமான ஒரு எஜமான் கிடைத்திருக்கிறார், அதை எண்ணி நாம் என்ன பண்ணும், சந்தோஷம் அடையணும். அப்போ எஜமான் எப்போ வருவார் என்று விழித்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த இம்மை வாழ்வில் கூட நம்ம வாழ்ற வாழ்க்கை துன்பமான வாழ்க்கை இருந்தாலும் அதில் கிருபை தருகிறார். சோ அந்த மாதிரி நாம் நமக்கு சேவை செய்து கொண்டு வருகிற எஜமானத்தை நாம் என்ன பண்றோம், சேவிக்கிறோம். நம்ம வந்து ஏனோதானன்னு விட்டு விட்டாரா நம்ம எஜமான்? இல்ல, நமக்கு கிருபை தந்து அனைதினம் சேவிக்கிறவரை தான் நாம் என்ன பண்றோம், சேவிக்கிறோம். அப்ப நம்ம அடிமைகளா இருக்கிறதுல எவ்வளவு பாக்கியமானு பாருங்க. இது சாதாரணமா இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்து அடிமைகளுக்கு இது பொருந்தாது. அவன் தான் எஜமான் எப்படி இருப்பாரு, முரட்டம் தான், முரட்டாட்டம் தான், ஆர்டர் ஒரு மிரட்டி தான் வேலை வாங்குவார். ஆனா நம்ம எஜமான் எப்படி இருக்கிறாரு, கிருபை தந்து, சகாயம் தந்து, அடைக்கலம் தந்து, பாதுகாப்பு தந்து, எவ்வளவு காலமா நம்மள வழி நடத்திட்டு வர்றாரு. சொந்த மாதிரி நம்ம சேவிக்கிறார், நம்ம அவரை சேவிக்கிறாரு, அவருக்கு தான் நாம என்ன பண்றோம், நம்முடைய சேவைப்பு நாம செய்யறோம். சோ இம்மை வாழ்வில் கிருபை தருகிற எஜமான் நமக்கு இருக்கிறது நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அன்பான சகோதர சகோதரிகளே, பிலிப்பியர் 23 பிலிப்பியர் 2:3-8 நாம் வாசிக்கலாம்.
ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள்.
பாத்தீங்களா, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை ஆனவர்களாக. இந்த பிரதர் நம்மை காட்டிலும் எப்படி இருக்கிறாரு, மனத்தாழ்மையே இருக்கிறாரு. அப்படி ஒரு எண்ணம் மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்தா நமக்கு வரணும் அப்படி சொல்றாரு. இல்ல, இவர் நம்ம காட்டிலும் பெருசா இருக்காரு அப்படி இல்ல, இவர் நம்மை காட்டிலும் மனத்தாழ்மையில உயர்ந்து நிற்கிறார். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் நம்ம மற்றவர்களை நோக்குவானாக. அப்புறம் சார்,
அவனவன் தனக்கானவனை தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக.
பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வசனங்கள் இங்க பவுல் நமக்கு அங்க தரார். அப்போ இதன்படி பார்த்தோம்னா நம்ம எந்த விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையோ அல்லது பூமிக்குரிய ஆதாயங்களையோ தேட முடியாது, தேடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கறோம். ஆனா நமக்குள்ள ரெண்டு மனுஷங்க இருக்காங்களே, யார் யாரு, பழைய மனுஷன்,
புதிய மனுஷன்.
புதிய மனுஷன், இந்த பழைய மனுஷன் இந்த மாதிரி இருப்பதற்கு விடுறதில்லை. அத புதிய மனுஷன் தான் என்ன பண்ணணும், பழைய மனுஷனை மேற்கொள்ளணும். அது இந்த மாதிரி காரியங்களை நாம பார்க்கும்போது தவறி விடுகிறோம். அதை நம்ம ஜாக்கிரதையாக இந்த வருஷத்திலே இருக்கக்கூடிய இந்த ஒரு நினைவு கூறுதல் நாளின் படி என்ன பண்ண போறோம்னா, நம்மை நாமே நிதானித்து அந்த ஒரு பழைய மனுஷனை மேற்கொள்வதற்கு ஆன முயற்சிகளை நாம எடுக்க வேண்டும் சொல்லி அங்க பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை பற்றின ஒரு ஊமை தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றார். அதாவது இந்த ஊமை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊமை தான், ஒரு பணம் பற்றிய ஊமை. மத்திய 20 முதல இருந்து வாசிங்க சிஸ்டர்.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களுக்கு தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேலை வேறே சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6:00-9:00 வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11:00 வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
ஆமன் சகோதரர், இது நம்மளுக்கு ஒரு தெரிந்த ஒரு ஓமை. அதாவது திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யறவர்களுக்கு கூலி கொடுக்கிற விஷயம். அப்போ ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தவர்கள் ஒரு பணம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி இடையில இருந்து வந்தவங்க அவங்க கூட எவ்வளவு பெற்றுக்கொள்கிறார்கள்? ஒரு பணம். 11 மணி வேலை, கடைசி வேலையில வந்தவங்களுக்கு கூட எவ்வளவு தராரு? ஒரு பணம் அங்க பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப நம்மளுக்கு தெரியும், காலையில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பத்தில் அவங்க பாடுபட்டு அந்த வேலை செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியும். அப்போ அந்த எஜமான் எப்படி கூலி கொடுக்க சொல்றாரு? நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள், அப்ப கடைசியா வந்தவங்கல இருந்து முதல்ல வந்தவங்களுக்கு நீ என்ன பண்ணு? கூலி கொடுத்துரு சொல்றார். அப்போ கடைசியா வந்தவங்க 11 மணி வேலையில வந்தவங்க எவ்வளவு பெற்றுக் கொள்கிறார்கள்? ஒரு பணம். அப்போ லைன்ல நிக்கிறாங்க முதல்ல வந்தவங்க எல்லாம். இந்த கடைசியா வந்தவங்க பணம் வாங்கும் போது இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஓ வந்து 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாரு, இவருக்கு ஒரு பணம் தராரு. அப்ப நம்மளுக்கு காலையிலிருந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு இன்னும் அதிகமா தருவார்னு எதிர்பார்த்து அங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் என்ன தராரு? ஒரு பணம் தான் தரார். அப்ப கேக்குறாங்க, என்ன எங்களுக்கும் நீங்க ஒரு பணம் தான் தரீங்க, கடைசியா வந்தவங்களுக்கும் அதே பணம் தான் தரீங்க? கேட்கும் போது, ஏற்கனவே நீ இந்த ஒரு பணத்துக்கு என்ன பண்ணிட்டு தான் வந்திருக்கிற? சம்மதிச்சுதானே வந்திருக்கிற. அப்போ நான் என்னுடைய தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கு எவ்வளவு கொடுக்குங்கிறது எனக்கு தெரியும், அது என்னுடைய இஷ்டம் அல்லவா, அதில் நீ தலையிட முடியாது. இன்னைக்கு நாம கூட பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஓமை நிறைய பேரை வேதனைக்கு உள்ளாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பரலோக ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம், அவங்கள நம்ம தப்பா எட போடுறோம். இவர் வந்து அந்த வகுப்பார் அப்படி போக போகிறவர், ஆனா இவர் போவாரா மாட்டாரா அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஒரு தடுமாற்றம் தெரியும். ஒரு சகோதர சகோதரர் பார்த்தா இவர் இந்த மாதிரி தான் போவாருங்கிற ஒரு லெவல் நம்ம புரிஞ்சுக்க முடியறதில்ல, அதுல ஒரு தடுமாற்றம் அடைகிறோம். ஆனா இங்க பாருங்க, எஜமான் என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் ஒரே கூலி தரார். அப்போ அந்த சும்மா 11 மணி வேலை வரைக்கும் சும்மா இருந்த வேலைக்காரர்கள் கூட என்ன பண்றாரு? இவரு தன்னுடைய வேலைக்கு அழைச்சிருக்கிற அந்த அழைப்பை அவர்கள் நினைச்சு பார்க்கறது இல்ல. இப்ப நம்ம கூட அதே மாதிரி தான், நிறைய வெகுமதிகள் நம்ம பெறப்போகிறோம், ஆனா தேவன் நம்மளை அழைச்ச அழைப்பு இப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த அழைப்பை நம்ம உணராம மற்றவங்களுக்கு எந்த குரூப் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்மை நாமே தவறாக எடை போட்டுக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கு என்ன கிடைச்சா நமக்கு என்ன? இப்ப நம்மளுடைய ஓட்டம் தேவன் பார்வைக்கு நிறைவானதாக இருக்கணும். அதுதான் நான் சொல்ல நம்ம இங்க பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரி, நம்மளுடைய அழைப்பை உணராதவர்களாக மற்றவர்களுக்கே நம்ம அவர் அப்படி இருப்பார், அவர் அப்படிதான் போவார், இவர் இப்படி இருப்பார், அப்படி ஒரு கண்ணோட்டத்துல நம்ம போயிடுறோம். அப்ப தேவனுடைய அந்த பரந்த பாரபட்சம் இல்லாத ஒரு மனப்பான்மை அவர் சொல்றார். என்ன சொல்றாங்க இந்த வசனம் வாசிங்க சிஸ்டர்?
என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம்,
என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? அதே மாதிரி உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அதுல நீங்க என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. அது என்னுடைய இஷ்டம், நான் வந்து இறக்கப்பட்டு கொடுக்கிற ஒரு தயவு. அப்போ உங்களுடையத நீங்க வாங்கிட்டு போங்க சொல்றாரு. சோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறதா கூட நம்ம நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனா இவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க, ராஜ்யத்தில் அந்த மாதிரி கிடைக்குமா, சாரி பரலோகத்தில் அந்த மாதிரி கிடைக்குமா நினைச்சிட்டாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்க பேசுறாரு, ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் அங்க பேசுறாரு. பாருங்க இப்போ அவர் உபதேசம் பண்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் யார் இருப்பா, சதுசேயர் பரிசேயர் இருப்பாங்க. அப்புறம் அது ஒரு வகுப்பார். அதே மாதிரி பொதுஜனங்கள் கூட பாவிகள் கூட அங்க இருப்பாங்க, இவங்க ஒரு வகுப்பார். அப்போ சரிசேயர் பதிசேயர் அவங்க வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணும்போது அவங்க என்ன குற்றம் சாட்டினார்கள்னா, நாங்க நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கோம், அதன்படி நடந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க யார் கூட இருக்கிறீங்க, பாவிகள் கூட அவங்க கூட எந்நேரம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல அவர் குற்றம் சாட்டுகிறார்கள். பாருங்க இந்த இடத்துல இரண்டு வகுப்பார். அப்போ தம்மை தாமே பெரியவன் யார் நினைக்கிறாங்க, பரிசேயர் சதுசேயர், இந்த இடத்துல நாங்க தான் பெரியவன் அப்படி சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டத்தார் அங்க இருக்கதா சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இங்க பார்க்கும் பொழுது சகித்தவர்கள் அதிக மேன்மைக்கும் மகத்துவத்திற்கும் உடையவர்கள் என்று அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே நம்பிக்கிறாங்க. இப்ப நாங்க தான் இதுல பெரியவங்க, ஏன்னா நாங்க வந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கற்பனைகளை கை கொண்டு வருகிற ஜனங்கள், எங்களுக்கு தான் பரலோக மகிமை அந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி இவங்களே இவங்களுக்கு நினைச்சுக்கிறாங்க. ஆனா தாங்கள் பெற்றுக்கொண்ட அதே சிலாக்கியத்தை இந்த பாவிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசமா தரார், பிதாவாகிய தேவன் வரப்போற காலங்களை கொடுக்க போறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த விஷயம் அவங்களுக்கு புரியாததாக இருந்தது. இவங்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் என்று இவர்கள் நினைச்சிட்டாங்க. ஆனா தேவனோட திட்டம் அப்படியா இருக்குது, இல்ல புறஜாதிகளுக்கும் போகணும் பாவிகளுக்கும் போகணும், அவருடைய சத்தியம் அவருடைய திட்டம் அதுதான் சொல்லி நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த இடத்துல கூட யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மை அவங்களுக்குள்ள எழுந்து வருதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த ஒரு பணம் கூலி எதற்காக அங்க தேவன் ஒரு ஊமையா கொடுத்தார்னா, தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு கிடைக்கிற வாய்ப்பே பெருசு இல்லைங்களா. சும்மா ரோட்ல சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நீ வாப்பா ஒரு வேலை தரேன் அப்படின்னா என்ன சந்தோஷம் அது. இப்ப அந்த மாதிரிதான் நாம ஒரு காலத்துல இருந்தோம், அங்க எங்க சுத்தி தின். ஆனா இன்னைக்கு அவருடைய தோட்டத்துல அவருடைய திட்டத்துல நம்ம இணைச்சிருக்கா. அப்போ நம்மளுடைய வேலை என்னங்கிறது உணர்ந்து அதை நாம அந்த செய்து அவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அதே மாதிரி இன்னொரு ஓமை கூட சொன்னார், நல்ல குமாரன் கெட்ட குமாரன். அவரு அந்த அப்பாவுக்கு இந்த சொத்து ஆஸ்தி இதெல்லாம் யாருக்கு கொடுக்க விருப்பப்பட்டார், யாருக்கு கொடுக்க விருப்பப்பட்டார், கெட்ட குமாரனுக்கா நல்ல குமாரனுக்கா? வழி தவறி போன கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது அவருக்கு கொடுக்கறதுக்குதான் விருப்பப்பட்டார். தன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாம் அந்த இளைய மகனுக்கு அவர் கொடுப்பதற்கு பிரியப்பட்டார். ஆனா இந்த விஷயம் யாருக்கு பிடிக்கல, மூத்தவனுக்கு பிடிக்கல. இங்க வந்து யார் நினைக்கிறா, நான் தான் பெரியவன், நான் பெரியவனா இருக்கும்போது இளையவனுக்கு எப்படி நீங்க கொடுக்கலாம், நான் உங்க கூட விசுவாசமா இருக்கிறேன், அவன் வழி தப்பி போனான். ஆனா இங்க தந்தையுடைய மனம் ஆவிக்குரியவர்களை பார்க்கும்போது பிதாவுடைய குணம் எப்படி இருக்குது, பாவிகளுக்கும் நீசருக்கும் கூட அவருடைய அந்த இரக்கம் காண்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஓமையில கூட யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மனப்பான்மை அங்க எழுந்ததுன்னு சொல்லி பாக்கிறோம். அங்கே கூட தேவன் பாரபட்சம் பார்க்காமல் அவர்களுக்கு கூட அங்க இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். லூக்கா 10:2.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
பாருங்க இது எந்த ஒரு அறுப்பை குறித்ததான ஒரு வசனம், யூதயுக அறுவடை. ஆனா இந்த ஒரு யூதயுக அறுவடை இந்த வசனம் இப்ப நடக்கக்கூடிய சுவிசேஷ யுக அறுவடைக்கு கூட என்னாகும், பொருந்தக்கூடியதாக அங்க இருக்குது. நம்முடைய நியாய தீர்ப்புக்கு ஏற்றவாறு மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை குறித்து நம்ம என்ன பண்றோம், தடுமாறுகிறோம். செய்யாம அறுவடை வேலைகளில் ஈடுபடுகிற மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து நாம மகிழ்ச்சி கொள்ளுங்க அப்படி சொல்ற. அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி பரவாயில்ல, மற்ற சகோதர சகோதரர்கள் ஈடுபட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள். அவர் இன்னும் அதிகமாக ஈடுபடுவதற்கு அவர்களை ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிதான் இங்க சொல்றார் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்ப அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையுள்ள உயர்ந்த குணத்தை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்கிறோம். தேவன் இப்ப நம்ம கிட்ட மட்டும்தான் இறக்கம் காட்டுறாரா அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அவர் இன்னும் மற்ற சபைகள் இருக்கிறாங்க, மற்ற சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இரக்கம் காண்பிக்கிற தேவன் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அதாவது சுயநலமற்ற ஒரு மனப்பான்மையை நாம் அங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தேவன், சகல சிருஷ்டிப்பும் சகல சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கும் போது அவர் ஒருத்தரம் ஒரு வகுப்பாரை மாத்திரம் அவர் கவனிக்க மாட்டார். எல்லாமே அவருடையது. இப்ப எல்லாத்தையும் அவர் கட்டி காத்து வழிநடத்த வேண்டும். அந்த ஒரு மனோப்பான்மை நம்ம வளர்த்துக் கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல நாம தான் பெரியவர், கர்த்தர் நமக்கு தான் இறங்குவார், நாம தான் கரெக்டா ஓடிட்டு இருக்கிறோம், கர்த்தர் நம்மை தான் பார்ப்பார். ஒரு சகோதரருக்கு ஒரு இடரலோ அல்லது ஒரு சிக்ஷையோ தேவன் தந்துட்டா நம்ம என்ன நினைக்க தோணுது? ஓ, அப்ப நாம கரெக்டா இருக்கிறோம், தேவன் நம்ம மேலதான் கண்ணோக்கமா இருக்கிறார், அவரை தண்டிச்சிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய ஓட்டத்தில் நம்ம கரெக்டா இருக்கிறதுனால நம்ம எந்த அடியும் வாங்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நாமே என்ன பண்ணிக்கிறோம், நான் தான் பெரியவன், இந்த இடத்துல கூட அந்த மனப்பான்மை வருது. சோ அந்த மாதிரி ஒரு நினைப்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அவர் தேவன், பாராபட்சம் அற்ற தேவன் அப்படிங்கறத இங்க கூட நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனுடைய இரக்கம் தங்கள் மேல் மட்டும் ஒளி வீசுவதாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எண்ணிக்கொள்கிறார்கள். ஏன்னா நம்ம கரெக்டா இருக்கோம், நமக்கு எந்த ஒரு துன்பமும் வரல, அப்போ தேவன் நம்ம பிரியமா இருக்கார், அந்த சகோதரருக்கு அடிமேல் அடி கொடுக்கிறார். அந்த மாதிரி நம்ம நினைக்காம தேவன் போல அந்த பாராபட்சமற்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க, இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். லூக்கா 9:52-56 வரைக்கும்.
தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள்.
அப்போ சமாரியா பட்டணத்துக்கு போறாங்க, அதுக்கப்புறம் எங்க போறார் அவரு? கர்த்தரா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இடையில சமாரிய பட்டணம் போறாரு. சமாரிய பட்டணத்துல யார் இருக்கிறா? சமாரியர்கள். அது யூதர்களுடைய, யூதர்களுக்கு எதிர்ப்பானவர்கள். யூதர் மற்றும் புறஜாதிகள் கூட கலவையை வச்சுட்டவங்க தான் யாரு?
சமாரியர்கள்.
அப்போ அவங்க கூட யூதர்கள் அதிகமா டச் வச்சுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்து எருசலேம் போற வழியில எங்க போயிட்டு போறார்? சமாரியா போறார். அதனால எருசலேம்ல வர்ற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாங்க, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி.
அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்ட போது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள்.
பாருங்க, அங்க கூட இருக்கிற சீஷர்கள் யாரா இருங்க? யாக்கோபு மற்றும் யோவான். அவங்க கர்த்தரா இயேசு வர்றதுக்கு தடை விதித்த போது என்ன சொல்றாங்க? கர்த்தரை பார்த்து, எலியா அன்னைக்கு பண்ண மாதிரி அக்னிய என்ன பண்ணுங்க, அக்னியை இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா. இப்படி கேக்குறாங்க பாருங்க. கர்த்தரா இயேசு பக்கத்துல இருக்கார், எலியாக்கு செஞ்ச மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, அக்னியை வச்சு அழிக்கலாமேன்னு கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவங்க சொல்ல என்ன சொல்றாரு? நாங்கள் எரிப்பதற்கு உமக்கு சித்தமா, நாங்க வந்து அதை எரிக்கிறோம், நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்ப எந்த மாதிரி மனப்பானம் இல்லைங்க? அப்போ இவங்க எந்த ஒரு எண்ணத்துல செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அற்புதம் செஞ்சா ஜனங்களுடைய பார்வை யார் மேல வரும்? சீஷர்கள் மேல வந்தோம். ஓ, இவர் என்ன பெரிய அக்னியெல்லாம் வர வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தங்களை உயர்த்தி காண்பிக்கிறதற்கு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதை உணர்ந்திருப்பாரா இல்லையா? நம்ம மனசுல தோன்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனா இவர் அங்க கட்டளை கொடுக்கல. தொடர்ந்து வாசிங்க.
அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி.
நீங்க என்ன ஆவியில பேசுறீங்க அப்படி சொல்லி அதட்டி
மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதுக்கு பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்.
கர்த்தருடைய வசனம் ஒரு தடவை போட்டார்னா வாய திறக்க முடியாது, அவ்வளவுதான். வசனம் என்னது, அவர்கள் வேற ஊர் போயாச்சு, அவ்வளவுதான். அப்போ அவங்க இந்த இடத்துல என்ன நினைச்சிட்டாங்க, தங்களை உயர்த்தி காண்பிக்கவும் தாங்கள் பெரியவர்கள் என்று காண்பிக்கவும் அந்த ஒரு அற்புத அடையாளத்தை செய்வதற்கு கர்த்தரிடமே பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா கர்த்தர் அங்க கொடுக்கலன்னு சொல்லி பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சு வருதுன்னா, நம்மை நாமே பெரியவர்கள், நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி நம்மை அறியாமையே தோன்றும். ஆனா இது அவங்க கேட்டது நியாயமா இல்லைங்களா, நியாயமாக பட்டாலும் அது தவறு சொல்லி அங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அது தரலன்னு சொல்லி பாக்கிறோம் அன்பானவர்களே. இன்னொருத்தர் ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். எரேமியா காலத்துல எரேமியா வந்து ஆலயத்துக்கோ அல்லது அந்த ஜனங்கள் மத்தியிலோ போறதுக்கு தடை விதிக்கப்பட்டது இல்லைங்களா. அப்ப தடை விதிக்கும் போது பிதாவாகிய தேவன் கொடுக்கிற கட்டளைகள், அவர் சொல்ற வாக்குகள்லாம் ஜனங்களுக்கு எப்படிதான் அவங்க போய் சேரும்னா, கூட ஒருத்தர் வச்சிருந்த செக்ரட்டரி எரேமியா, யாருங்க அவரு, கரெக்ட், பாருக்கு அப்படிங்கிறவர். நீங்க வசனம் வாசிக்கலாம், 36:4-6.
அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக் என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதும் அன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக.
போதும் சிஸ்டர். அப்போ இங்க எரேமியாக்கு ஒரு செக்ரட்டரி, ஒரு காரியதரிசியாக யார் இருந்தார்னா பாரூக் இருந்தார். அப்போ எரேமியா என்னென்னலாம் சொல்றாரோ அது பாருக்கு எழுதி அங்க சபையில போய் எல்லாருக்கும் முன்பாக வாசிக்கிற ஒரு ஊழியத்தை அங்க பெற்றிருந்தார். அப்போ இந்த மாதிரி அவர் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அல்லது அந்த இளவரசர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு தனியா வந்து மறுபடியும் வாசிச்சு காமிங்க அப்படி சொல்றாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, தனியா போய் அவங்களுக்கும் வாசிச்சு காட்டுறாரு. அந்த இடத்துல இவருக்கு என்ன ஒரு மனப்பான்மை தோணுதுன்னா, எரேமியா செய்யாத வேலைய நான் செய்யறேன், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அங்கேயும் கூட இவருக்கு ஒரு தான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அங்க வருது. 15 வாசிங்க.
அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள்.
பாருங்க, அப்ப இவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவருடைய வாசிப்பை கேட்ட அநேகர் ஆண்டவரின் வழிகளை கடைபிடித்ததாக அங்க நினைக்கிறாங்க. ஆனா கடைசியா தேவன் இவருக்கு என்ன பண்ணாரு, பாரூக்கு 45:2-5 வாசிங்க சார்.
பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இழைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்றார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன்,
பாருங்க,
நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாமிசமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, அப்போ நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, அநேக காரியங்களை நிறைவேற்ற அவர் நீ முயற்சிக்கிறாயா அப்படின்னு சொல்லி அங்க கேக்குறாரு. இது வந்து மாம்சத்தில் இருக்கக்கூடிய யாவருக்கும் ஒரு பொருந்தாத விஷயம். எப்படிதான் அது முடிவுக்கு வரும்னா, தோல்விதான் அவங்களுக்கு வரும். இன்னைக்கு கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்றவர்கள் செய்யாத வேலைகளை நம்முடைய சபை வகுப்பா செய்வாங்க, மற்றவர்கள் செய்யாத வேலைகளை நம்முடைய சபை செய்ய வேணும் நம்ம விரும்புறோம். ஆனா அதே மாதிரி பெரிய பெரிய காரியங்கள், இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அடுத்த தடவை இதை விட கொஞ்சம் பெட்டரா கொடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி செய்யறது தவறல்ல, ஆனா அந்த மாதிரி செய்யதுடைய மகிமை யாருக்கு போய் சேரணும்? கடைசியா பிதாவாக தேவன் தான் அதை வந்து நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி தரார். அந்த புகழ், அந்த பெருமை யாருக்கு தான் போய் சேரணும்? தேவனுக்கு தான் போய் சேரணும். நம்மளால அது வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு பாக்கிறோம். அந்த ஒரு மனப்பான்மை இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அதாவது அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அப்போ எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும் சொல்லி பாக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன எதிர்பார்க்கறன்னா, இவருக்குள்ள சில பாருக்கு இருக்காங்களா, பாருப்பு வகுப்பார், பாருப்பு இருக்கக்கூடிய அந்த ஜன அந்த ஒரு குணாதிசயம் இவங்களுக்குள்ள இருக்கான்னு சொல்லி அதை செக் பண்றார். அதை களைய சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறான்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ எரேமியா இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சில வாக்கியங்கள் அங்க எழுதுன்னு சொல்றாரு. பாருங்க அந்த வாக்கியங்கள் பாருங்க, 9:23-24.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, இப்ப யார எதெது மேலாம் மேன்மை பாராட்ட வேண்டும், எதெது மேலாம் மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு நீ முதல்ல எழுதிரு, அதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டிய சொல்லு. எரேமியா முன்னாடியே அங்க சொல்லிட்டான்னு சொல்லி பாக்கிறோம். அப்போ அன்பான சகோதரர்களே, இந்த மகிமையுள்ள ஐஸ்வர்யமான காரியங்களை தேவன் தான் நம்மளுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இதை வச்சு நம்ம எப்படி மேன்மை பாராட்டுறது? நம்மளால முடியுமா, தகுமா? நாம எம் மாத்திரம். அப்படி இருக்கும்போது என்னதான் நம்ம நம்மளுடைய குணங்களை வளர்த்து கொண்டாலும் அல்லது தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டாலும் நாம எப்படி என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரர் சொல்ற, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், அந்த ஒரு மனத்தாழ்மைக்கு நாம வந்துடணும் சொல்லுவோம். என்னதான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்தாலும் நாம அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி பாக்கிறோம். அன்பான சகோதரர்கள், கடைசிய முடிவு வந்து யாருக்கு தான் மகிமை தருகிறது? தேவனுக்கு தான் அங்க தருதுன்னு சொல்லி பாக்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு காரியங்களை வச்சுதான் பவுல் கூட சொல்லியிருக்கார்,
1 Corinthians 4:7 வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இருக்கிற சகோதர சகோதரர் கூட எப்படி பண்றாங்க? மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தேவன் இந்த மாதிரி வகுப்பாரை தெரிந்து கொண்டார்.
மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
அப்போ நம்மை நாமே நிதானித்து நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்டே தந்துட்டார். சோ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் நாம என்ன பண்ணணும், நம்மை நாமே உணர்ந்து நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிற தேவன் நம்மை நினைவில் அவருடைய நினைவில் வைத்து வைத்திருக்கிற விதத்தை குறித்து நாம் என்ன பண்ணலாம், மேன்மை பாராட்டலாம் அப்படி சொல்லி சொல்றார். அதிலே பாருங்க 1 Corinthians 4:7
அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவன் ஆனால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்?
நாம் பெற்று கொண்டாலும் பெற்று கொள்ளாதவர்கள் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்காது, ஆனா கிடைச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன காட்டிக்கொள்வோம். இது வந்து ஒரு போலித்தனம் சொல்லி எங்க தேவன் அங்க சொல்றாரு. அன்பான சகோதர சொல்லி, அப்போ இதன் மூலம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன, இதன் மூலம் என்ன கிஃப்ட் தரார், என்ன பிரைசஸ் நமக்கு வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு நம்ம வளர்ந்தோம்னா. சோ அது சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை அவன் 24 hours வேலை செஞ்சும் என்ன ஒரு நன்றி, சரி நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் நன்றிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு கிடைக்காம அவன் என்ன பண்ணிடுறான், மறிந்து போகிறான், செத்து போயிடறான் இல்லைங்களா. அப்போ எல்லா அடிமைகளும் எந்த மாதிரி தான் மறிப்பாங்க? இந்த மாதிரி தான், ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க. 20 or 30 years அடிமையா இருந்து செத்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு கணமே இருக்காது அந்த வீட்டில், அடுத்த ஒரு அடிமையை கொண்டு வந்து வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கிறிஸ்துவனுடைய கூட ஒரு ஆளுகை, ஒரு அரசாட்சி, அது சாதாரணமான ஒரு விஷயமா? ஒரு அடிமை ஒரு கனமுள்ள ஒரு மகிமையை பெற்றுக் கொள்கிறான். ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அடிமை. ஆனா எல்லாரும் இனி வரப்போற காலத்தில் எல்லாரும் இவங்களுடைய பேச்ச கேட்கிற மாதிரி தேவன் அங்க பண்றான்னு சொல்லி பார்க்கிறோம். தரையிலிருந்து வானத்திற்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலைமை பாருங்க. லூக்கா 18:28 சிஸ்டர்.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரியாவது மனைவியையாவது பிள்ளையாவது விட்ட விட்ட எவனும் எம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
அப்போ நாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு உங்ககிட்ட வந்தமே, எங்களுக்கு என்ன நீங்க தருவீங்கன்னு கேட்டதுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பதில் சொல்றார். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ண போறேன், வெகுமதிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதுதான் சொல்லி சொல்றாரு அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க. அதாவது லூக்கா 6:22.
மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து,
உங்களை பகைத்து,
உங்களை புறம்பாக்கி,
உங்களை புறம்பாக்கி,
உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வர வேண்டும். மனுஷகுமாரன் நிமித்தமாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தமாக உங்களை புறம்பாக்கி, உங்களை பகைத்து, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை
பொல்லாததென்று
தள்ளிவிடணும். நம்மளை வந்து தள்ளப்பட்ட நிலைமை. இன்னைக்கு மன்னா கூட அப்படிதான் வாசிச்சோம், இருட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம ஒதுக்கிவிடப்படுவோம். அந்த இடத்துலதான் தாவீது சொன்ன மாதிரி, மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முதுகோலும் முதடியும் என்னை தேற்றும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது தான் தேவனுடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு நம்மளுக்கு அங்க தெரியும் சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ நீங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள்
சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவளுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அப்படியே செய்தார்கள்.
பாருங்க, அப்போ நம்மளுடைய பொக்கிஷம் எங்க இல்ல, பூமியில இல்ல, அது பரலோகத்தில் சேர்க்கப்பட்டு வருகிறது. அப்போ நாம் விசுவாசமாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை, அந்த திவ்ய சுபாவம் மற்றும் அழியாமையை பெறுவோம். இந்த ஒரு வாக்கு தத்தம் நம்மளுக்கு தேவன் தந்திருக்கிறார். இப்போ சாதாரண லிட்டரலான அடிமைக்கு என்ன கிடைக்குங்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நாம கிறிஸ்துக்குள்ளாக ஒடுக்கப்பட்டிருக்கிற நம்ம அடிமை என்ன கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். ஆனா இருந்தாலும் அது கிடைக்க நம்ம ஓடக்கூடாது. நம்மளுடைய கடமையை மாத்திரம் நாம நிறைவு செய்கிறவர்களாக இருக்கும். நமக்கு தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அதை மாத்திரம் நாம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சனாவே நமக்கு அந்த ஒரு பரிசை, வெகுமதிகளை அளவு இல்லாமல் நம்மளுக்கு தருவதற்கு நம்முடைய பிதா அங்க ரெடியா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த ஒரு பரிசை பெறுவதற்காக நாம் என்ன பண்றோம்னா பெரிய பெரிய வேலைகளை செய்யக்கூடாது. அது கூட ஒரு பாடமாக இன்னைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பலி செலுத்தினாதான் நம்மளுக்கு பரலோகத்தின் வாய்ப்பு. இந்த பலியில் ரொம்ப சாதாரண பலி. அந்த மாதிரி பலிகளிலே பேதங்கள் கிடையாது, பார்க்க வேண்டாம் சொல்றார். பெரிய பெரிய விஷயங்கள் செய்தாதான், முயற்சிகள் செய்தாதான் நம்மளுக்கு அந்த ஒரு பரலோக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது நினைக்க வேண்டாம். ஏன்னா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு அங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அது நீங்க நினைக்கி பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும். அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், எக்ஸ்ட்ராஸ் நினைச்சு பார்க்காத அளவுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் தேடணும், பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிறுமந்தைக்கு கூட சொல்றாரு லூக்கா 12:31-32.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார்.
அப்போ பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ரொம்ப ஆவலாக இருக்கிறார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி பாக்கிறார். அப்போ இந்த உன்னதமான அழைப்பை நம்ம தெரிந்து வச்சிருக்கிறோம், அதுக்குள்ள வந்திருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக அந்த பரிசின் மேல் நம்முடைய கண்களை பொருத்தி கொண்டவர்களாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், உதவிகளை செய்யணும், ஊழியம் செய்யணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பாடமாக வந்திருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே. அப்பொழுதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அந்த ஒரு தகுதி நம்மை ஆட்கொள்ளும் சொல்லி நம்ம அங்க பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பாடத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்னா, மனத்தாழ்மை மற்றும் மனத்தாழ்மை மூலம் சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை விட்டு அகற்றி தாழ்மையை வளர்த்துக்கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் நம்மளுடைய கவனத்தை இனிமேலாவது நாம் செலுத்தி அந்த பந்தய பொருளை அடைய தேவன் காத்துக்கொண்டிருக்கிறார். அப்போ வருகிற அந்த ஏப்ரல் 13 தேதி அன்று சூரியன் உதிக்கக்கூடிய அந்த காலை வேளையிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேதமானவர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் சத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, அவருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூற கூடி வருவார்கள். அப்போ இது வந்து வெறும் அப்பம் பிற்குதலும் திராட்சை ரசத்தை பகிர்வதும் ஆகக்கூடிய அந்த ஒரு கர்த்தர் கொடுத்த அந்த வேண்டுகோள் மட்டும் நிறைவேற்றதில்லை, அதற்குரிய ஆவிக்குரிய விளக்கத்தை நாம நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு முன்பாக நடந்து நிறைவேறின சில காரியங்கள் இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதித்த படிப்பினைகள் மற்றும் பாடங்கள் முக்கியமாக நாம கவனித்து மேலும் எல்லா காரியங்களிலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை படிப்பினைகளை நாம் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம் இல்லைங்களா, நம்ம உடன்படிக்கையில் எல்லாம் செய்ய வருகிறோம் தான் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனா நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அதை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றிட்டோம்னா, நிறைவேற்றக்கூடிய அடிமைகளாக இருந்து நிறைவேற்றிட்டாவே நம்மளுக்கு அந்த பிரகாசமான வாய்ப்புக்குள்ள நாம நுழைவோம். அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் தேவன் தாமே நமக்கு தருவாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு கூட நான் நன்றி செலுத்திக் கொண்டு பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.